بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين ولا عاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்ல அன்புடனுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரர்களால் வார வாரம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க வகுப்பில் இறுதி நாளுடைய சட்டங்கள் தொடர்பான அந்த பாடத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே கடைசியாக நாங்கள் இறுதி நாள் தொடர்பான நம்பிக்கையுடைய அவசியம் தொடர்பாகவும், அதே நேரம் இறுதி நாள் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய இறுதி நாள் வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த மரணத்தினுடைய அந்த நிகழ்வுகள், மரணத்திலிருந்து அவனுடைய இறுதி நாள் ஆரம்பிக்கின்றது தொடர்பான அந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்தோம், கடந்த வகுப்பிலே பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பில் என்ன நாங்கள் வந்து மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை, மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே மரணத்திற்கு பின்னால் அவனுடைய கபருடைய வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்கின்றது, ஆரம்பிக்கின்றது. அந்த மன்னரை வாழ்க்கை தொடர்பாக இஸ்லாம் எங்களுக்கு எப்படி சொல்லித் தருகின்றது, எப்படியான வழிகாட்டல்களை காட்டுகின்றது என்பதை ஒரு முஸ்லீம் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மரணம் தொடர்பான நம்பிக்கை, மன்னரை வாழ்க்கை தொடர்பான நம்பிக்கை, மறுமையுடைய நிகழ்வுகள், மறுமையில் நிகழக்கூடிய அமளிதுமளிகள், நரகம் சொர்க்கம் தொடர்பான நம்பிக்கை, பட்டோலைகள் வழங்கப்படுவது, சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை கடப்பது, கடந்து சொர்க்கத்துக்கு போவது, இப்படிப்பட்ட நாளை மறுமை இடம்பெறக்கூடிய ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரைகள், இப்படியான எல்லா விஷயங்களையும் சம்பூர்ணமாக நம்புவதுதான் மறுமை நம்பிக்கை என்று சொல்லப்படும். மறுமை நம்பிக்கை என்பது வெறுமனே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எழுப்பப்படுவது மாத்திரம் கிடையாது, மாற்றமாக இப்படி எல்லா விஷயங்களையும் மரணத்துக்கு பின்னால் இருந்து, மரணத்தில் இருந்து ஒரு மனிதன் நாளை மறுமையை அடைந்து மறுமையிலே வெற்றி தோல்வி என்று அந்த தீர்மானிக்கப்படும் வரைக்கும் உள்ள அந்த விஷயங்களை முழுமையாக நம்புவதுதான் இந்த அதாவது மறுமை நம்பிக்கையை சார்ந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் வந்து மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மரணத்துக்கு பின்னால் வந்து என்ன செய்ய போறதில்லை, யாருமே வச்சு அழகு பார்த்து கொண்டிருக்க போறதில்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய அந்தஸ்துரியவராக இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய சமுதாயத்திலே புகழக்குரியவராக இருந்தாலும் கூட, மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் கூட, மரணித்து விட்டால் அந்த உடம்புக்கு என்ன செய்யாது, எந்த ஒரு பெருமதியும் கிடையாது. மரணித்துட்டா என்ன செய்வாங்க, கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருவாங்க. முஸ்லீம்களை பொறுத்தவரை அடக்கம் செய்வாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு பகுதியினர் அடக்கம் செய்வாங்க, இன்னொரு பகுதியினர் என்ன செய்வாங்க, தகனம் செய்கிறோம் என்று சொல்லி அந்த பொடியை வந்து எரிச்சிருவாங்க, எரிச்சு சாம்பல் என்ன செய்வாங்க, ஆத்துல கடல்ல அப்படிலாம் கொண்டு கரைப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை பார்க்கணும். ஏதோ ஒரு அமைப்புல வந்து என்ன செய்யறாங்க, உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த உடம்புக்கு பெருமதி இல்லை, அந்த உடம்பை வைத்து பாதுகாக்க முடியாது என்பதுல வந்து எல்லா மதத்தவர்களும் வந்து என்ன செய்யறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. அதை வந்து அந்த உடம்பை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து என்ன செய்ய வேண்டும், புதைத்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்பதை வந்து எல்லோரும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் மற்ற மதங்களை போன்று இப்பொழுது பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது ஏனைய மதங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன செய்வார்கள் சொன்னால், ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால் பல நாட்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள், பல நாட்கள் வைத்துக் கொண்டு அந்த மரண கிரியைகள் சடங்குகள் என்று சொல்லி எத்தனையெல்லாம் செஞ்சு கொண்டிருப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை என்ன செய்யல, அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து மரணிச்சதுக்கு பின்னால பல நாட்கள் வைத்துக் கொள்ளுமாறு எந்த ஒரு வழிகாட்டிலையும் இஸ்லாம் சொல்லல. மாற்றமாக அவசர அவசரமாக அந்த மரணம், அந்த மரணித்தவர் வந்து அடக்கப்பட வேண்டும். அவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவர் என்ன செய்யப்படணும், அவசரமாக அடக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். ஏன் அவர் வழிகாட்டினார்கள், நல்லவராக இருந்தால் அவரை இந்த உலகத்திலே வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தாமதிக்க கூடாது. அவருடைய மறுமை வாழ்க்கை கபருஸ்தானத்து கபு அவருடைய கபருடைய அவருடைய என்ன செய்யறாரு, அந்த மறுமையிலே அவர் அனுபவிக்க இருக்கின்ற நிரந்தரமான அந்த இன்பங்களை கபரிலேயே அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். சுவர்க்கத்தினுடைய வாசனை, சுவர்க்கத்திலிருந்து வந்த அந்த சுவர்க்கத்தினுடைய அந்த அந்த சுவர்க்கத்தினுடைய சுவண்டிகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்ப அதனால வந்து அவரை துனியாவில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்க கூடாது, உலகத்திலே வைத்துக் கொண்டிருக்க கூடாது. அவர் நல்லவராக இருக்கின்ற காரணத்தினால் அவரை அவசரமாக கொண்டு போய் என்ன செய்யணும், அடக்கம் செய்வதன் ஊடாக அவர் என்ன செய்வார், சுவர்க்கத்தினுடைய சுவண்டிகளை அவர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது, நாங்கள் நீண்ட நேரம் அவரை வைத்துக் கொண்டிருக்க கூடாது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அதே போன்ற அன்புக்குரியவர்களே, ஒரு கெட்டவராக இருந்தாலும் கூட அவரையும் அவசரமாக கொண்டு அடக்கம் செய்யுமாறு சொன்னார்கள். எதற்காக சொன்னார்கள், அவருக்கு அவசரமாக வேதனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியா, அதற்காக வேண்டிய அல்ல, அவருக்கு வேதனை கொடுக்கப்படும் என்ற சந்தேகம் கிடையாது.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, அப்படி நீங்க கெட்ட ஒருவரை வந்து அடக்கம் செய்யாமல் வைத்துக் கொண்டிருப்பேன்னு சொன்னால், அவரின் காரணமாக சில அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு தடையாக இருந்திருக்கலாம். அப்ப அவரை அவசரமாக நீங்கள் அடக்கம் செய்து விட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு அல்லாஹு தாலா அவரின் காரணமாக ஏதாவது ரஹமத்துக்களை தடை பண்ணி வைத்திருந்தான்னு சொன்னால், அல்லாஹு தாலா அதை இறக்குவதற்கு போதுமானதாக இருக்கின்றான். எனவே அது உங்களுக்கு நல்லது. நல்லவரை கொண்டு போய் அடக்கினாலும் எப்படி நல்ல அந்த அவருக்கு நல்லதோ, அதே போன்று கெட்டவரை கொண்டு போய் அடக்கினால் வந்து உங்களுக்கு நல்லது, மற்ற மக்களுக்கு அது நல்லது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் மரணத்துக்கு பின்னால் அவசரமாக அடக்கம் செய்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன் நான் பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அடக்கம் செய்யப்படும் பொழுது நிகழக்கூடிய நிகழ்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, ஒரு மனிதன் மரணிச்சா உடனே அடக்கம் செய்யறதில்ல, மரணிச்சைக்கு பின்னால வந்து சில படித்தரங்களை தான் சொல்லி தருகின்றது. மரணிச்சைக்கு பின்னால் என்ன செய்யணும், அவனை வந்து குளிப்பாட்ட வேண்டும். அவனை குளிப்பாட்ட வேணுமா இல்லையா, அவனை குளிப்பாட்ட வேண்டும். அவனை வந்து அழகான முறைக்கு அவனுடைய உடம்பை வந்து முழுமையாக என்ன செய்யணும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குளிப்பாட்டப்பட வேண்டும். இதுல சிலர் விதிவிலக்கு பெறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதி செய்து மரணித்தவர்கள் இப்படிப்பட்டவர்களை குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இது அல்லாமல் பொதுவாக எல்லோரையும் என்ன செய்ய வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும், அவர்களை குளிக்க வைக்க வேண்டும் மரணத்துக்கு பின்னால். அடுத்ததாக கஃபன் உடுத்த வேண்டும். கஃபன் உடுத்துகின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து அவர்களுடைய உடம்பை மறைத்து முழுமையாக என்ன செய்யணும், கஃபன் உடுத்தப்பட வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுலேயும் சிலர் விதிவிலக்கு பெறாங்க. யார் விதிவிலக்கு பெறாங்க, ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு சென்று அந்த இஹ்ராத்தோடைய மரணித்தவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வேறு கஃபனால கஃபன் செய்யப்பட மாட்டார்கள், அதோட அந்த துணியோட என்ன செய்யப்படுவார்கள், அடக்கம் செய்யப்படுவார்கள், அந்த துணியோட அடக்கம் செய்யப்படுவார்கள். அப்ப ஏதோ ஒரு வகையில் ஏனையவர்கள் என்ன செய்யப்படணும், கஃபன் செய்யப்பட வேண்டும் என்பதை இஸ்லாமியங்களை சொல்லித் தருகின்றது. இரண்டாவது கட்டமாக குளிப்பாட்ட வேண்டும், கஃபன் செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக அவரை என்ன செய்ய வேண்டும், அவருக்காக தொழுவிக்க வேண்டும், தொழுகை நடத்தப்பட வேண்டும். எதுக்காக தொழுகை நடத்தப்படுறது, அவருக்காக இந்த உலகத்திற்கு கூடிய மூமின்கள் முஸ்லீம்கள் என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யறது, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடும் முகமாக இஸ்லாம் என்ன செய்யறது, இந்த மாதிரியான வழிமுறைகளை சொல்லித்தர தொழுவிக்கக்கூடிய இந்த வழிமுறையை சொல்லித் தருகின்றது. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், தொழுவித்ததற்கு பின்னால் வந்து அந்த மனிதரை வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்னவராக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அவரை கொண்டு போய் முஸ்லீம் மையவாடிகளை அடக்கம் செய்ய வேண்டும். முஸ்லீம்கள் அடக்கப்படக்கூடிய இடத்துல அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. இப்படி ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால நான்கு கட்டமான மிக பிரதானமான செயல்பாடுகளை இஸ்லாமியங்களை சொல்லித் தருகின்றது. குளிப்பாட்டுதல், கஃபனிடுதல், தொழுகை நடாத்துதல், அடக்கம் செய்தல் என்ற இந்த நான்கு விஷயங்களையும் சொல்லித் தருகின்றது. இப்படி சொல்லித்தந்த இஸ்லாம் இதை மக்கள் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இதனுடைய நன்மையை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்றாங்க, எடுத்து சொல்லி எங்களை ஆர்வப்படுத்துறாங்க. எப்படி சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து ஒரு ஜனாசாவுடைய தொழுகையில கலந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஜனாசாவில் கலந்து கொண்டு ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டு தொடர்ந்தும் அந்த மனிதன் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்யும் வரைக்கும் அந்த மையவாடிக்கு சென்று அதன் நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த செயற்பாடுகளையும் பங்கு கொள்றான் என்று சொன்னால் அவனுக்கு இரண்டு கீராத் நன்மை என்று சொன்னார்கள். அவனுக்கு எத்தனை கீராத், இரண்டு கீராத் நன்மை. ஒரு மனிதன் தொழுதத்தோட மாத்திரம் சுருகி கொள்றான் சொன்னால் ஜனாசா தொழுகைக்கு மாத்திரம் போனான்னு சொன்னா ஒரு கீராத், தொழுதுக்கு பின்னால அடக்கம் செய்யக்கூடிய செயற்பாடுகளையும் கலந்து கொள்றான்னு சொன்னா இரண்டு கீராத்துன்னு சொன்னாங்க. சஹாபாக்க கேக்குறாங்க, யார சொல்லா கீராத் என்று சொன்னா என்னன்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதீனாவில் இன்றைக்கு மதீனாவுக்கு போன மக்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக போன மக்கள் பார்த்திருப்பீங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு மலைத்தொடர், சாதாரண ஒரு மலை குன்று கிடையாது, மலைத்தொடர். என்ன மலைத்தொடர், உஹத் யுத்தம் நடைபெற்ற அந்த உஹத் யுத்த நடைபெற்ற அந்த இடம், அந்த மலைத்தொடர். அந்த மலைத்தொடரை காட்டி சொல்றாங்க வந்து ஒரு கீராத்துன்னு சொன்னால் ஒரு உஹது மலை அளவுன்னு சொல்றாங்க. அப்ப உஹது மலை அளவுன்னு சொன்னா இரண்டு கீராத் போது இரண்டு உஹது மலை அளவு நன்மைன்னு சொல்றாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மரணத்தை பற்றி பேசி மறுமை வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய இஸ்லாம் வந்து அந்த மரணத்துக்கு பின்னால செய்யப்பட வேண்டிய இந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு என்ன செய்கின்றது, ஆர்வப்படுத்துகின்றது. இன்னும் ஒரு படி மேலேறி அன்புக்குரியவர்களே, இதை வந்து ஃபர்து கிஃபாயா, சமுதாயத்தில் யாராவது ஒரு பிரிவினர் இதனை கட்டாயமாக செய்தாக வேண்டும். எல்லோருக்கும் கடமை கிடையாது, யாராவது ஒரு பிரிவினர் செய்தாங்கன்னு சொன்னா மற்றவங்களுக்கு கடமை நீங்கிவிடும். ஃபர்து ஐன் கிடையாது, தொழுகை போன்றோ ஜும்மா ஐங்கால தொழுகை போன்றோ ஃபர்து ஐன் கிடையாது. ஆனால் இந்த ஜனாசா தொழுகை, ஜனாசாவை குளிப்பாட்டுவது, கஃபனிடுவது, தொழுவிப்பது, அடக்கம் செய்வது என்பது ஃபர்து கிஃபாயா. அது வந்து என்ன, ஒரு அதாவது சமுதாயத்தில் ஒரு சாரார் மீது மாத்திரம் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஒருத்தருமே செய்யலன்னு சொன்னா அவ்வளவு பேரும் பாவியாக கருதப்படுவார்கள். ஒரு ஜனாசா விழுந்து ஒரு ஜனாசா ஒருவர் வந்து மரணித்து அவர் மரணித்த பின்னால் அந்த சமுதாயத்தில் யாருமே முன்னுக்காகி அவருக்குரிய அந்த இறுதிச் சடங்குகளை செய்யல என்று சொன்னால் அந்த முழு சமுதாயம் என்ன செய்ய வேண்டி வரும்? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய வரும். அதில் ஒரு 4-5 பேராவது சேர்ந்து ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 6-10 பேர் 20 பேர் சேர்ந்து அதை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் மற்ற மக்களுக்கு அந்த கடமையை நீங்கிவிடும் என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லித்தந்திருப்பேன் நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மரணத்துக்கு பின்னால் நிகழக்கூடிய இந்த முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்ததுக்கு பின்னால் ஒரு மனிதன் என்ன செய்யறான், மன்னரை வாழ்க்கையை வந்து அவனுடைய மன்னரை வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றது. இந்த மன்னரை வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி ரசூலா சொல்லும் பொழுதோ புகாரியில 1374 விளக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் சொல்றாங்க, வந்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால இன்னல் அப்தா இதா உதிய ஃபி கப்ரிஹி வதவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு. அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு அடியான் என்ன செய்யப்படுறார், மரணிச்சதுக்கு பின்னால் அவருடைய கபூரில் கொண்டு போய் வைக்கப்பட்டு அவரை யாரெல்லாம் சுமந்து சென்றார்களோ அவர்கள் வந்து அவரை வச்சுட்டு வந்துருவாங்க. யாராவது போய் அவரோட இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. வச்சோடனே கபூரில் வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துருவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, அவருடைய அந்த கூட்டாளிகள் எல்லாம் வந்துருவாங்க. வந்ததுக்கு பின்னால அந்த மக்கள் எல்லாம் திரும்பி போறாங்களே, அவரை கபூரில் வச்சுட்டு திரும்பி போகும் பொழுது அவர்களுடைய செருப்பினுடைய ஓசையை வந்து செருப்பினுடைய அடிச்சத்தத்தை வந்து அந்த கபூர்ல இருக்கிறவர் கேட்கிறாரு. அவரை கபூர்ல வச்ச உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், அவருக்கு உயிரை மீண்டும் திருப்பி கொடுக்கிறான். மீண்டும் உயிரை திருப்பி கொடுத்த உடனே அவருக்கு தெரியுது என்ன வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மக்கள் கொண்டு வந்து என்னை கபூர்ல வைத்து அடக்கம் செய்து விட்டு போறாங்க. அவங்க போற சத்தம் செருப்பினுடைய ஓசையை அவர் கேட்கிறாரு என்பதை சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வந்து அத்தாஹு மலக்கான், அதுக்கு பின்னால் என்ன செய்வார்கள், இரண்டு மலக்குமார்கள் அந்த மனிதனிடம் வருவார்கள். இரண்டு மலக்குமார்கள் அந்த மனிதனிடம் வருவார்கள். அதாவது அந்த ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து அவர்கிட்ட வந்து சில கேள்விகளை கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஃபயகூலானி மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லுவாங்க அந்த மலக்கு, அந்த மலக்கு கேட்பாங்க வந்து, ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்துட்டு கேட்பாங்க வந்து, நீ என்ன நினைக்கிறாய், ஒரு மனிதர் வந்து உங்களோட சமுதாயத்தில் வந்து பேசப்பட்டாரு, ஒரு மனிதர் வந்து முஹம்மதுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு, அவரை பற்றி உன கருத்து என்ன, நீ என்ன நினைக்கிறாய், அவரை நீ எப்படி நீ நம்பிக்கை கொள்கின்றாய் என்பது தொடர்பாக கேட்பார்கள். அப்படி கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து, ஃபஅம்மல் முஃமினு, யாரு ஒரு நல்லடியானாக அந்த மனிதன் உலகத்தில் வாழ்ந்திருந்தார், ஒரு ஈமான்தாரியாக ஒரு நம்பிக்கை கோட்பாட்டில் வந்து மிக தெளிவான ஒருவனாக ஒரு மனிதன் அந்த மனிதன் வாழ்ந்திருந்தால் ஃபயகூலு, அவன் சொல்லுவான் எப்படி தெரியுமா, அந்த மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்வி சொல்லுவான், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வரசூலுஹு, நான் வந்து என்ன செய்கின்றேன், அந்த மனிதரை அந்த முஹம்மதை வந்து அல்லாஹுடைய அடியாராகவும் அவனுடைய தூதராகவும் நான் சாட்சி சொல்லுகின்றேன் என்று அந்த மனிதர் அவர் நல்லவராக இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால், உண்மையான ஒரு மோமினாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால் அவர் என்ன செய்வார், அந்த மலக்குகள் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு மிக தெளிவாக அழகாக பதில் சொல்லுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க வந்து, ஃபயகூலு லஹு இந்துர் இலா மக்காதிக்க மினன், அதுக்கு பிறகு என்ன செய்யப்படும், அவருக்கு சொல்லப்படும், ஃபயகூலு இந்துர் இலா மக்காதிக்க மினன்னார், அதாவது இந்த நீ வந்து என்ன செய், உனக்கு நரகத்திலே ஒதுக்கப்பட்ட இந்த இடத்தை நீ பாரு என்று சொல்லி சொல்லப்படும். அப்படி சொல்லப்பட்டதும் கது அபுதலக அல்லாஹு பிஹி மக்காதம் மினல் ஜன்னா, ஆனால் உனக்கு நரகத்திலே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது, அதை அல்லாஹு தன் என்ன செய்துவிட்டான், சுவர்க்கத்திலே ஒரு இடமாக அதை மாற்றிவிட்டான். அல்லாஹு தன் என்ன செய்தான், உனக்கு சுவர்க்கத்திலே ஒரு இடமாக அதை மாற்றிட்டான் என்று சொல்லிட்டு ஃபயராஹுமா ஜமீஆ, அவர் என்ன செய்வார், அந்த ரெண்டு இடங்களையும் பார்ப்பார். யாரு, அந்த மனிதர் வந்து நரகத்தில் உள்ள இடத்தையும் பார்ப்பாரு, சுவர்க்கத்தில் உள்ள இடத்தையும் பார்ப்பாரு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை வந்து சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பாளர் வரிசை இருக்கக்கூடிய இமாம் கதாதா என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்றாரு சொன்னால், வதுக்குரலனா அன்னஹு யுஸ்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி வஅம்மல் முனாஃபிக்கு வல் காஃபிரு ஃபயகூலு லஹு மா குந்து தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல் ஃபயகூலு லா அத்ரி. அதாவது இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்கும் பொழுது, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல மூமினாக வாழ்ந்தவர் என்ன செய்வாரு, ரசூலுல்லாஹ் பத்தி கேட்கும் பொழுது மிக தெளிவாக அழகாக சொல்லுவார், என்ன, அவர் வந்து அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதுவரும் ஆவார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காஃபிராக இருந்தால், ஒரு முனாஃபிக்காக இருந்தால், ஒரு நயவஞ்சகனாக இருந்தால், ஒரு இறை நிராகரிப்பானாக இருந்தால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஃபதகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி லா அத்ரி குந்து அகூலு மா யகூலுன் நாஸ், அதாவது மக்கள் என்னென்னலாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், மக்கள் அவரை பற்றி என்னென்னலாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் எனக்கு என்ன செய்யாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி அவர் சொல் அந்த 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 யார், அந்த காஃபிர் அல்லது அந்த முனாஃபிக் அந்த நயவஞ்சகர் சொல்லுவார் என்று சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க வந்து, ஃபயகூலு லா தரைத்த வலா தலைத்த வயதுரபு மி மதாரிக்கு மின் ஹதீத், அதாவது வந்து நீ என்ன, நீ வந்து அதாவது அதாவது தொடர்ந்து அவருக்கு சொல்லப்படும் வந்து அவர் அவர் இந்த மாதிரி என்ன இதை வந்து ஏற்றுக்கொள், அதாவது ரசூல்லா பத்தி எனக்கு தெரியாது, அவரை பத்தி மக்கள் ஏதாவதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல நேரத்தில் வந்து அவருக்கு வந்து நீ அவரை என்ன செய்யல, அறிந்து கொள்ளவும் இல்லை, நீ அவரை பின்பற்றவும் இல்லை, தரைத்த வலா தரைத்த, அதாவது நீ அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய யோசிக்கவும் இல்லை, அவரை பின்பற்றவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த மலக்குமார் அவருக்கு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவருக்கு வேதனை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். எப்படி வேதனை கொடுக்க ஆரம்பிப்பார்கள், வயதுரபுவி மதாரிக் மதாரிக் மின் ஹதீத் தர்பத்தன் ஃபயஸீஹு ஸைஹதன் யஸ்மவுஹா மையலிஹி கைர ஸக்கலைன், அதாவது அவருக்கு வந்து அந்த சுத்தியலால் வந்து அவர்கள் கொண்டு வந்த அந்த சுத்தியலால் மிக கடுமையாக மிக 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 மோசமான முறையில் என்ன செய்வார்கள், அவரை தாக்குவார்கள். அப்படி தாக்குகின்ற பொழுது அந்த மனிதன் அந்த முனாஃபிக் அந்த காஃபிர் என்ன செய்வான், கத்துவான், அவன் எந்த அளவுக்கு ஊழையிடுவான், அவனுடைய ஊழையிடக்கூடிய சத்தத்தை இந்த உலகத்தில் தக்கலைன் என்று சொல்லக்கூடிய மனிதனையும் ஜின்னையும் தவிர்த்து மற்றவர்கள் கேட்பார்கள், மனிதனையும் ஜின்னையும் தவிர்த்து மற்றவர்கள் அதை கேட்பார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை வந்து புகாரி இமாம் புகாரி அவர்கள் வந்து தனது சஹீஹுல் புகாரியில் 1370 இலக்கத்திலும் இமாம் நசாயி அவர்கள் வந்து 2051 இலக்கத்திலும் வந்து இந்த செய்தியை பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உயிர் பிறந்து அவனை வந்து கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் இப்படி இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள், வந்து இப்படி கேள்வி கேட்பார்கள், கேள்வி கேட்டு என்ன செய்வார்கள், கேள்விக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய ஒரு மூமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அவனுக்கு சுவர்க்கத்தினுடைய சுவண்டிகளை எல்லாம் என்ன செய்வார்கள், காட்டுவார்கள். அவன் ஒரு புதிய ஒரு மாப்பிளை போன்று ஒரு புதிய ஒரு ஒரு திருமண பந்தத்தில் இணைந்தவர் போன்று அவன் என்ன செய்யலாம், சுவர்க்கத்தினுடைய அந்த சுவண்டிகளை அந்த அந்த சுவர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களை அந்த அதையெல்லாம் சுவாசித்துக் கொண்டு அவன் தூங்கிக் கொண்டிருக்கலாம். அதே நேரம் அவன் ஒரு காபிராக மோசமானனாக இருந்தால் அவனுக்கு அந்த நிமிடத்தில் இருந்து வேதனை ஆரம்பிக்கப்படும், அவன் வந்து கடுமையாக வேதனை செய்யப்படுவான் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதன் வந்து உயிர் பிறந்ததற்கு பின்னால் வந்து அவன் மண்ணறையில கொண்டு போய் வைக்கப்பட்டதும் அவனுடைய உடம்பு அவனுடைய உயிர் என்ன செய்யப்படும், மீண்டும் அவனுடைய உடலுக்கு வந்து கொடுக்கப்படுகின்றது, கொடுக்கப்பட்டு அவன் வந்து இப்படியெல்லாம் விசாரிக்கப்பட்டு அவனுக்கு வந்து இப்படியான விசாரணைகள் இருக்கின்றது என்பதில் வந்து உலமாக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் கிடையாது. அதாவது இந்த விஷயத்துல வந்து யாருமே என்ன செய்யல, இது நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், சிலருக்கு நடக்கலாம் சிலருக்கு நடக்க அப்படியெல்லாம் என்ன செய்யல, இதுல வந்து எந்த ஒரு கருத்து முரண்பாடும் இல்லாமல் இது வந்து நிச்சயமாக கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒன்று. கபரிலே இந்த கேள்விகளை அல்லாஹு தஆலா மலக்குமாரை வைத்து கேட்பான் என்பதனை வந்து உலமாக்கள் மிக தெளிவாக ஏற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் வேதனை செய்யப்பட வேண்டும், வேதனைக்கு தகுதியானவராக இருந்திருக்கிறாரோ அவருக்கு என்ன செய்யப்படும், அவர் வந்து அல்லாஹு தஆலா அவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு கட்டாயம் அங்கே வேதனை ஆரம்பிக்கப்படும், அந்த நிமிடத்திலிருந்து அவருக்கு வேதனை செய்ய ஆரம்பிக்கப்படும் என்பதை வந்து நாங்கள் விலை கொள்ளணும். அதாவது வந்து யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது, அதாவது நரகத்துல தானே வேதனை, மரணிச்சதுக்கு பின்னாடி கொண்டு போய் அடக்கம் செய்ததுக்கு பின்னாடி என்ன செய்யாது, வேதனைகள் எதுவும் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி யாருக்கும் வாதிட முடியாது. அதாவது நரக நாளை மறுமையில் எல்லோரும் எழுப்பப்பட்டு நன்மை தீமை விசாரிக்கப்பட்டு நல்லவர்கள் சுவர்க்கத்துக்கும் தீயவர்கள் நரகத்துக்கும் போயிட்டு நரகத்துக்கு போனது போற வேதனை நம்ம நினைச்சிடப்படாது. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், சூரத்துல் காஃபிருடைய 46 வசனத்தை பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அதாவது இந்த கபரிலிருந்தே வேதனை ஆரம்பிக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது அன்னாரு யுரது அலைஹா உதுவம் வாஷியா, உதுவம் வாஷியா, அதாவது காலையிலும் மாலையிலும் என்ன செய்யப்படுகின்றது, நரக நெருப்பு அவர்கள் முன் கொண்டு வரப்படுகின்றது, நரக நெருப்புக்கு முன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லிட்டு வயோமத்தக்கும் முசாத்து அதிகுலு ஆல ஃபிரௌன் அஷத்தல் அதாப், மேலும் வந்து மறுமை நாள் நிகழ்கின்ற பொழுது ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தையும் வந்து கடுமையான வேதனைக்குள்ளே அல்லாஹு தஆலா என்ன செய்வான், புகுத்துமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சூரத்து காஃபிர் என்று சொல்லக்கூடிய 40வது அத்தியாயத்தினுடைய 46 வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்களுக்கு என்ன சொல்கின்றது, நாளை மறுமையில வந்து நிரந்தரமான வேதனை நரகத்துக்குள்ளே இருக்கின்றது, அது அது சந்தேகம் கிடையாது. அதற்கு முன்னாலே கபரில் இருக்கும் பொழுதே அவனுக்கு வேதனை ஆரம்பிக்கப்படுகின்றது, நரகம் அவனுக்கு எடுத்து காட்டப்பட்டு அவனுக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டு அவன் இருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய அந்த விஷயத்தில ஃபிரௌனுடைய கூட்டத்தாருடைய விஷயத்தில வந்து எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம் இப்படி கபருடைய வேதனை இருக்கின்றது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற காரணத்தினால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுமாறு எங்களுக்கு வந்து பல சந்தர்ப்பங்களை சொல்லி தந்தாங்க. ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, சில முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த கபருடைய வேதனையை மறுக்கக்கூடிய இருக்கிறார்கள். கபருடைய வேதனையை மறுக்க கூடியவர்கள் இருக்கிறார், சில இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கபருடைய வேதனை எல்லாம் கிடையாது, அப்படி எல்லாம் நடக்காது, எல்லாம் நாளை மறுமையில தான் ஆகிக்குது அப்படின்னு சொல்லி தங்களுடைய புத்தியால் சிந்தித்து தங்களுடைய புத்திக்கு ஒரு படாத ஒரு விஷயம் சொல்லி அதை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி மறுப்பது என்பது அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை ஒன்றை மறுமை நம்பிக்கையிலே அவர் வந்து சரியான ஒரு முஸ்லீமாக இல்லை என்பதை வந்து தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் ஒருபோது நினைக்க முடியாது, மறுமை கபரிலே வந்து வேதனை கிடையாது, கபரிலே வந்து வேதனை செய்யப்படாது என்று சொல்லி நினைக்க முடியாது. அப்படி அந்த வேதனை இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுத்தர என்ன செய்யறான், குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் காஃபிரிலே இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ரசூலுல்லா, நாங்கள் மேலே சொன்ன ஹதீஸ்ல வந்து புகாரில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. மலக்குமார்கள் வந்து விசாரணை செய்து அவனுக்கு என்ன செய்வார்கள், தண்டனை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். நல்லவனாக இருந்தால் அவன் வந்து அழகான முறையில ஒரு புதிய மாப்பிளை கொண்டு தூங்கலாம் என்று சொன்னார்கள். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அதே நேரம் மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், இந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். அதிலே நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது தொழுகையில கடைசி அத்தஹியாத்துக்கு பின்னால் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு விஷயங்களை விட்டும் அதாவது பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்றுதான் என்னன்னு சொன்னால், கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள், இந்த உலகத்தினுடைய ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள், அதே நேரத்தில் வந்து இந்த மசீஹ் தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய தஜ்ஜாலுடைய வேதனையை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, தொடர்பாக அதாவது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில வந்து 2867 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில வந்து தஅவது பில்லாஹி மின் அதாபில் கபர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, எங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, மன்னரையுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். தஅவது, நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், மன்னரையுடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் வந்து ஒரு சீரான ஒரு அறிவின் அடிப்படையில் யோசிக்கும் பொழுது மன்னரை வேதனையை வந்து மறுக்க முடியாது என்று சொன்னால், இது போன்ற நிலையை வந்து மனிதன் தன் வாழ்வில் வந்து பார்க்கத்தான் செய்கின்றான். உதாரணமாக வந்து என்ன செய்யறான், தூங்குகின்ற பொழுது ஒருவன் வந்து கனவிலே கடினமான வேதனை செய்யப்படுவதை உணர்ந்து சத்தமிடுகின்றான், அதே நேரம் வந்து உதவியும் தேடுகின்றான். ஆனால் வந்து அவனுக்கு அருகில் இருப்பவன் இதை உணர்வதில்லை, ஆனாலும் வந்து மரணத்துக்கு பின் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு உலகில் உயிரோடு இருப்பவருக்கும் வந்து என்ன செய்யாது, உயிரோடு இருக்கும் பொழுது நிகழும் விஷயங்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு மனிதர் வந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடைபெறுவதே வந்து பக்கத்தில் ஒன்று தெரியாமிக்கலாம், அவன் வந்து வேதனையை வந்து உணரலாம், அவன் வந்து சில கனவுல சில விஷயங்களை காணலாம். அப்ப இப்படியே இப்படி இந்த உலகத்திலேயே இது சாத்தியம் என்று சொன்னால், அதாவது இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் கபருல வந்து இது வந்து சாத்தியமாக இருக்கும். மன்னரை வேதனை என்பது உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்து அளிக்கப்படக்கூடியது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விலங்கிக் கொள்ள கணையப்பட்டிருக்கோம். இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, திருமதியில 2308 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இன்னல் கபர் அவ்வலு மன்சிலிம் மின் மனாசிலில் ஆகிரா, அதாவது நாளை மறுமையுடைய வீடுகளில முதலாவது வீடு கபூராக இருக்கின்றது, நீங்கள் அடக்கப்படக்கூடிய கபரஸ்தானாக இருக்கின்றது, நாளை மறுமையுடைய அந்த வாழ்க்கையுடைய கட்டங்களிலே முதல் கட்டம் அதுவாக இருக்கின்றது. ஃபஇன் நஜா மின்ஹு, அது அந்த மறுமை அந்த கபருடைய வாழ்க்கையில் அவன் வந்து யாரெல்லாம் வந்து என்ன செய்கிறார் வந்து வெற்றி பெறுகிறாரோ, யாரெல்லாம் ஈடேற்றம் பெறுகிறாரோ, ஃபமா பஅதஹு ஐஸரு மின்ஹு, அதுக்கு பின்னால் உள்ள கட்டங்கள் வந்து அவருக்கு லேசாக அமைஞ்சிடும். கபருடைய வாழ்க்கையில யாரெல்லாம் ஈடேற்றம் பெறுகிறாரோ அதுக்கு பின்னால் உள்ள விஷயங்கள் அவருக்கு லேசாக அமைஞ்சிடும். அதனால் யாரெல்லாம் அதுல வந்து வெற்றி பெறவில்லையோ, அஷத்து மின்ஹு, கபருடைய வேதனையை விட மிக மோசமான மிக கடுமையான வேதனையை வந்து அவர் அதற்கு பின்னால் பெற்றுக் கொள்வார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே வேதனை நடக்கும் என்பதை வந்து மிக தெளிவாக, கபருடைய வேதனையிலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டால் அதுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அவருக்கு லேசாயிருக்கும், கபருடைய வேதனை ஒருவருக்கு கிடைத்தால் அதுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அதைவிட மோசமாக இருக்கும், அதைவிட கடுமையாக இருக்கும் என்று திருமதியில பதிவு செய்யப்பட்ட 2308 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மன்னரை வேதனையிலிருந்து ஒரு முஸ்லீம் வந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்வது வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதெல்லாம் வந்ததுக்கு பின்னால பார்த்துக்கலாம், புறவு பார்த்துக்கலாம், மன்னரையுடைய விஷயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் இப்பதே எதுக்கு யோசிக்கிறது, அல்லாஹ் நான் மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்க முடியாது. கட்டாயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி அத்தஹியாத்தில் என்ன செய்தார்கள், இந்த மன்னரையுடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். எனவே நாங்களும் என்ன செய்ய வேண்டும், எங்களை பாதுகாப்பு தேடுமாறு ஏவினார்கள். தஅவது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவலாக சொன்னார்கள். எனவே நாங்களும் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக தொழுகைகளிலே கடைசி அத்தியாயத்திலே சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும். அவ்வாறே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னரை வேதனைக்கும் நரக வேதனை வேதனையுடைய வேதனைக்கும் வந்து முதற்காரணமாக பாவங்கள் இருந்து விலகுவதுதான் என்ன செய்து நல்லவர்கள் காட்ட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கரிசனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கபருடைய வேதனை நடக்கும் என்பதை ஒரு மூமின் வந்து மிக தெளிவாக நம்பிக்கை கொண்டால், நரகத்திலே வேதனை இருக்கின்றது என்பதை ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொண்டால், அவன் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் வெறுமனே பிரார்த்தனை செய்தால் மாத்திரம் போதாது. அதற்குரிய காரணம் என்ன? அவன் பாவச்செயல்களை செய்வது, அவன் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றாமல் இருப்பது, இஸ்லாத்தினுடைய வரையறைகளை பேணாமல் இருப்பது, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஏவல்களை வந்து செய்யாமல் இருப்பது, விளக்கல்களை வந்து ஆர்வத்தோடு செய்வது, இப்படியான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு அவன் என்ன செய்ய முடியாது? நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேட முடியாது. அவன் வந்து என்ன செய்ய முடியாது? கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேட முடியாது. தேடியத்தில் பிரயோசனம் இல்லை. அப்ப அவன் என்ன செய்யணும்? அவன் பாதுகாப்பு தேடுறதோட அவன் அதுக்குரிய காரணங்களை விட்டும் அவன் தூரமாக இருக்க வேண்டும். இந்த வேதனை கபர் வேதனைக்குரிய காரணங்களை விட்டும் அந்த பாவச் செயல்களை விட்டும் அவன் என்ன செய்யணும்? தூரமாக இருக்க வேண்டும். மன்னரை வேதனை என்று சொல்லக்கூடிய என்று சொல்லப்படக்கூடிய சொல்லுவதற்குரிய காரணம் வந்து என்ன சொன்னால், பெரும்பாலும் மக்கள் வந்து மன்னரையில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பதனால் தான். அதாவது வந்து மன்னரை வேதனை என்று அதுக்கு அதாபுல் கபர் என்று சொல்லி சொல்லப்படுவது வந்து, அதாவது அதிகமான மக்கள் கபரில் அடக்கம் செய்யப்படுவதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் வந்து நீரில் மூழ்கியவர், நெருப்பில் எரிந்து போகிறவர், அல்லது மிருகங்களால் தின்னப்பட்டவர், இது போன்றவர்களுக்கும் வந்து என்ன செய்து பரிசக் என்று சொல்லக்கூடிய திரைமறைவு, அதாவது திரைமறைவான உலகில் வேதனை செய்யப்படுவார் அல்லது இன்பத்தை வழங்கப்படும் என்ற இந்த விஷயம் வந்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கபரில் வைத்தால் மாத்திரம்தான் அவர் கபர் வேதனை என்பது அல்ல. அவ கபூர்ல வைக்காம சிலர் வந்து என்ன செய்யறாங்க, கடல் பிரயாணத்தின் போது கடல்ல மூழ்கி மரணிக்கிறாங்க. ஏதாவது விலங்குகள் வந்து என்ன செய்து காட்டுக்கு போகும்போது காட்டுல வைத்து அவரை வந்து விலங்குகள் பிடிச்சி சாப்பிட்டு அப்படியே என்ன செய்து அவர் வந்து மரணிக்கிறார், அல்லது அவர் அடக்கம் செய்யப்படாமல் அல்லது நெருப்புல எரிந்து என்ன செய்யறாரு, மூழ்கடிக்கப்பட்டு நெருப்புல எரிந்து வந்து அவர் மரணிக்கிறாரு. இப்படிப்பட்டவர்கள் கபர் வேதனை கிடையாதா என்று சொல்லி நாங்க என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட காரணங்களை சொல்லித்தான் சிலர் என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க, கபர் வேதனை ஒன்று கிடையாதுன்னு சொல்லி. அப்படி கிடையாது அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கும் கபருடைய வேதனை இருக்கின்றது. கபருடைய அந்த வேதனை நல்லவர்களாக இருந்தால் அவர் கபருடைய சுவண்டிகள் இருக்கின்றது, அதே நேரத்தில் வந்து கெட்டவராக இருந்தால் கபருடைய வேதனை இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த பரிசக் என்று சொல்லக்கூடிய அந்த திரை, இந்த உலகத்துக்கும் அந்த கபருக்கும் அந்த மறுமைக்கும் இடையில இருக்கக்கூடிய திரை, அந்த திரையால் என்ன செய்யாது, எங்களுக்கு வந்து விளங்காது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க அவருக்கு என்ன நடக்குது என்பது எங்களுக்கு விளங்காது. எனவே அந்த திரை மறைவு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னரை வேதனை என்பது வந்து இந்த மன்னரை வேதனை என்பது வந்து என்ன செய்து இரும்பு போன்ற சம்மட்டியால் வந்து அடிக்கப்படுவது, அல்லது அவனது விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையும் அளவுக்கு நெருக்கப்படுவது, மன்னரையில் இருள் நிரப்பப்படுவது, நெருப்பியாலான விருப்பி விரிக்கப்படுவது என்று சொல்லி மன்னரை வேதனையுடைய முறைகளை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ் எல்லைகளை சொல்லித்தராங்க. அதுல நாம முதலாவது பார்த்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், அதாவது சம்மட்டியால் மிட்டி என்று சொல்லுவோம் இல்லையா, அதாவது சுத்தியலால வந்து என்ன செய்யறது, அடிக்கப்படுறது, அவர் வந்து என்ன செய்ய அடிக்கப்படும். அதனால அவருடைய விலா எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு அந்த அளவுக்கு என்ன நெருக்கப்பட்டு அவர் என்ன செய்வார், வேதனை கொடுக்கப்படுவார். மன்னரையில இருள் நிரப்பப்படும், அதே நேரம் மன்னரையில வந்து நெருப்பிலான விரிப்புகள் விரிக்கப்படும், நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டு திறக்கப்பட்டு, அதே நேரம் அவன் தீய செயல்கள் துர்நாற்றம் உள்ள அருவறுப்பான முகத்தையுடைய மனிதன் போன்று உருவெடுத்து அவனிடம் வந்து அமர்ந்திருக்கும். இப்படி பல்வேறுபட்ட, அதாவது அவன் இந்த உலகத்தில் செய்த கெட்ட செயல்கள், அவனுடைய கெட்ட அந்த செயற்பாடுகள் எல்லாம் நாளை மறு அந்த கபருடைய வாழ்க்கையில வைத்து அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மோசமான ஒரு உருவத்தில், ஒரு கெட்ட ஒரு உருவத்தில் அந்த அந்த அவனுடைய அவனுடைய கெட்ட செயல்கள் எல்லாம் வந்து அவனிடம் அமர்ந்து கொண்டிருக்கும் என்று, இப்படியான மோசமான நிகழ்வுகள், மோசமான வேதனைகள் நாளை கபருடைய வாழ்க்கையில் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பலதரப்பட்ட ஹதீஸ்களிலே, பலதரப்பட்ட சம்பவங்களிலே, மிக வேறு வேறான சம்பவங்களிலே என்ன செய்தார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மேலும் அடக்கப்பட்ட மனிதன், அடக்கம் செய்யப்பட்ட மனிதன் வந்து இறை நிராகரிப்பானாகவோ நயவஞ்சகனாகவோ இருந்தால் வந்து என்ன செய்யும், வேதனை வந்து என்ன செய்யும், அவனுக்கு நிரந்தரமாக இருக்கும். பாவம் செய்து இறை நம்பிக்கையானாக இருந்தால் அவன் என்ன செய்வான், அவன் செய்த பாவம் அளவுக்கு பல்வேறு வேதனைகள் வந்து கொடுக்கப்பட்டு சில சமயம் என்ன செய்யலாம், வேதனை வந்து நிறுத்தப்படலாம். அப்ப ஒரு காஃபிராக இருந்தால், ஒரு நயவஞ்சகனாக இருந்தால் அவனுக்கு தொடர்ந்தும் மறுமை வரைக்கும் என்ன செய்யும், அவனுக்கு அந்த வேதனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் கபரிலே. ஆனால் ஒரு முஸ்லீம், ஒரு ஈமான் கொண்டவர் சில பாவங்கள் செய்திருக்கிறாரு, அவருடைய பாவத்துக்குரிய அந்த காலக்கேட்டுக்கு அந்த அந்த காலப்பகுதி மாத்திரம் அவருக்கு வேதனை கொடுக்கப்பட்டு சில பொழுதுகளில் என்ன செய்யலாம், அவருடைய வேதனை நிறுத்தப்படலாம் என்பதையும் வந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு நம்பிக்கையாளன் அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு மூமின் ஒரு ஒரு இந்த உலகத்தில் நல்லபடியாக நல்ல முறையில் வாழ்ந்தவன் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டுப்பட்டு வாழ்ந்தனை பொறுத்தவரையில் அவனுடைய மன்னரை வந்து என்ன செய்து அருள் பாலிக்கப்படுகின்றது. அருள் பாலிக்கப்பட்டு அதாவது அவனுடைய மன்னரை வந்து விசாலமாக்கப்பட்டு ஒளி ஒளி பாய்ச்சப்படுகின்றது. சுவர்க்கத்திலிருந்து சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்து விடப்பட்டு நறுமணம் வீசிக் கொண்டிருக்கின்றது. சுவர்க்கத்தினுடைய விரிப்பு அவனுக்கு என்ன செய்யப்படுகின்ற விரிக்கப்படுகின்றது. அவனை நச்செல்கள் வந்து அழகிய ஒரு மனிதனுடைய வடிவத்தில் எப்படி ஒரு மோசமான மனிதனுக்கு அவனுடைய தீய செயல்கள் ஒரு மோசமான அருவறுக்கத்தக்க ஒரு விகாரமான தோற்றத்திலே அவனுடைய செயல்கள் வந்து அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்குமோ அதே போன்று இந்த நல்ல மனிதனுக்கு சுவர்க்கத்துடைய வாசனைகள் திறந்து விடப்பட்டு சுவர்க்கத்துடைய வாசனை அவனுக்கு வீசிக்கொண்டு அந்த அவனுடைய சுவர்க்கத்துடைய இன்பங்களை அவன் பார்த்துக்கொண்டு சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட விரிப்பு அவனுக்கு விரிக்கப்பட்டு அவனது நற்செயல்கள் ஒரு அழகான ஒரு தோற்றத்திலே அவனிடத்திலே வந்து என்ன செய்யும் உட்கார்ந்து கொண்டு அவனை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் நாளை இந்த கபருடைய வாழ்க்கையில எங்களுக்கு மரணம் சம்பாதித்ததற்கு பின்னால் கபருளை வைத்து நடைபெறக்கூடிய இந்த விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கபருளை நடைபெறக்கூடிய இந்த விஷயங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதில் எந்த ஒரு ஒரு கொஞ்சம் கூட நாங்கள் அதை பற்றி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மிக தெளிவாக அல்லாஹு தஆலா அவனை திருமறையிலும் கபருடைய வேதனையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களிலே சஹீஹான பல ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருடைய வேதனையை பற்றி எங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹ்வின் நடிகார்களே இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களது மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய எங்களுடைய மறுமையுடைய வாழ்விலே முதலாவது படித்தரமாக இருக்கக்கூடிய முதலாவது வீடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்த அந்த எங்களது கபருடைய அந்த வீடு மறுமையுடைய முதலாவது வீடு வந்து சிறந்ததாக அமைய வேண்டும் என்று சொன்னால், சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அங்கே எங்களுக்கு சிறந்த வரவேற்பு கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அங்கே எங்களுக்கு சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட்டு சுவர்க்கத்தின் விரிப்புகள் கொண்டுவரப்பட்டு விரிக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை அந்த அந்த கபரில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாங்கள் சரியாக பயன்படுத்தி இல்லாமல் அல்லாஹுக்கு மாத்திரம் எங்களது அமல்களை நாங்கள் செய்து அவனுக்கு எந்த நிலையிலும் இணை வைக்காமல் இணை வைப்புடைய எல்லா வகைகளை விட்டும் தூரமானவர்களாக அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு கூட்டல் குறைத்தலும் இல்லாமல் பிதஅத்துக்களுடைய எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் நாங்கள் எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அப்பொழுது எங்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கபரிலே கிடைக்கக்கூடிய சுவண்டிகள் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு மாற்றமாக முஸ்லீமாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய போதனைகளை வந்து கணக்கில் எடுக்காமல் தனக்கு வசதியானதை மாத்திரம் இந்த உலகத்திலே பின்பற்றிக் கொண்டு தனக்கு வசதி இல்லாத தன்னால் முடியாதவற்றையெல்லாம் அப்படி கரிசனை இல்லாமல் இருந்து கொண்டு மார்க்க விஷயத்திலே மார்க்கத்தினுடைய மார்க்கத்தை அமுல்படுத்துவதிலே எந்த ஒரு ஆர்வம் இல்லாமல் அல்லது மார்க்க செயற்பாடுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை இல்லாமல் பிதஅத்துக்கள் ஆச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் அதாவது முண்டியடித்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த மிக கடுமையான வேதனைகள் இருக்கின்றன. மிக கடுமையான வேதனையை அல்லாஹு தஆலா தருவான் என்பதை நாங்கள் உறுதியாக விளங்கி எங்களுடைய மரண வாழ்க்கை எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த இன்மை வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்தி இந்த இன்மை வாழ்க்கையிலே வந்து நாளை மறுமையுடைய வெற்றிக்காக நாங்கள் இந்த இன்மை வாழ்க்கையை பயன்படுத்தி வெற்றி பெற்ற இந்த இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நன்மக்களானாக. ஹாதா மா இந்தி வல்லில் மிந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.